सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावतीरमस्तु मा विद्विषावहै ॐ शान्ति 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 सन्नो मित्रसंवरुणः सन्नो भवद्वर्यमा सन्नो इन्द्रो बृहस्पति सन्नो विष्णुरुक्रमः नमो ब्रह्मणे नमस्ते वायु त्वमेव प्रत्यक्षं ब्रह्मासि त्वमेव प्रत्यक्षं ब्रह्म वदिष्यामि उदं वदिष्यामि सत्यं वदिष्यामि तन्मामावि तद्वत्कारामावि आविन्मा आविन्मत्कारम् ॐ शान्ति 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 श्री ॐमादिशक्तये नमः श्री ॐ महाशक्तये नमः श्री ॐ पञ्चशक्तये नमः श्री ॐ जगदात्रये नमः श्री ॐ देव्ये नमः
Sí, oh. ஜெகன்மாதா தங்கள் திருவாய் மொழிந்தால் நன்றாக இருக்கும். உங்கள் மூலம் மூலத்தை நாங்கள் கேட்டறிவது என்பது மிகவும் சிறப்பானதல்லவா என்று ரிஷிகள் தொடங்கினார்கள். ஆம் ரிஷிகளே, நிச்சயம் கூறுகிறேன். தாயே, என்ன ஒரு ஆனந்தம் தங்களின் மூலம் கேட்க நாங்கள் எல்லாம் எத்தனை பாக்கியம் செய்திருக்கிறோம். இது எல்லோருக்கும் கிடைக்குமா என்ன? தேவர்களே, நிச்சயம் இது கிடைக்குமா என்பது அல்ல, ஆனால் கிடைத்ததை பயன்படுத்திக் கொள்வது நல்லதுதானே? தேவியே, எல்லாவற்றையும் எங்களுக்கு விவரமாக சொல்ல வேண்டும், நாங்களும் கற்றுக்கொள்வோம் அல்லவா? மும்மூர்த்திகளே, நிச்சயம் விவரமாக சொல்வேன். ஆரம்பம் முதல் சொன்னால்தான் எவையும் தெளிவாக புரியும் அல்லவா? ஆம், சந்தேகங்களும் எழும், அவ்வப்போது கேள்விகள் கேட்கலாம் அல்லவா? தேவியர்களே, நிச்சயம் கேட்கலாம், அப்படி எழுந்தால் கேட்கலாம். நானும் முடிந்தவரை எழாமல் பார்த்துக்கொள்கிறேன். கருணை உள்ளம் கொண்டவளே, பதினெண் புராணங்களை படைத்தேன், ஆனால் இன்று அதன் முழு பலனையும் அடையப் போகிறேன். தாங்கள் திருவாய் மொழிந்து நான் எழுதிய அந்த தேவி பாகவதத்தில் ஏதாவது சரி செய்ய வேண்டுமென்றால் செய்து கொள்வேன். தாங்களே தொடங்கினால் நன்றாக இருக்கும் என்றார் வியாசர். வியாச மகரிஷியே, கவலையை விடுங்கள், தாங்கள் எழுதியதில் எந்தவித குறைபாடுகளும் இல்லை. நாம் இச்சரித்திரத்தை கொண்டு வரவில்லை, அவ்வளவுதான். ஏனெனில் இது கலியுக சரித்திரமாக நிற்பதாலும் அனைத்தையும் காக்கும், நம்மையெல்லாம் ஆட்சி செய்யும் சிவம் ஆதிசக்தியின் விருப்பம் இது. எப்பொழுது வர வேண்டுமோ அப்பொழுது தான் வர வேண்டும் என்று அவர்கள் கட்டளையிட்டதால் அதன்படியே இது நிதானமாக வருகிறது. தாயே, இதை மீண்டும் எப்படி உணர்த்துவீர்கள்? மகரிஷியே, மீண்டும் ஒரு முறை நானே கூறுகிறேன். அந்த பாக்கியம் எனக்கும் இருக்கிறதல்லவா? இனி நான் தொடங்கட்டுமா? தேவர்களும் மும்மூர்த்திகளும் முத்தேவியரும் ரிஷிகளும் சபையில் அமர்ந்திருக்கிறார்கள். மௌனமாக இருக்கிறார்கள். எல்லோரும் தியானத்தில் ஆழ்ந்திருக்கிறார்கள். அவரவர்களுக்குரிய ஜப மந்திரத்தை மனதில் ஜபம் செய்கிறார்கள். நாமும் அப்படி தொடங்குவோமா? சிவோம் ஆதிசக்தி என்றால் என்ன? யார் இவர்? எங்கிருக்கிறார்? தேவர்களே, ரிஷிகளே, கேளுங்கள். இஜெகந்த மாதாவின் புகழை எவ்வளவு கூறினாலும் அவை சிறிய அளவே ஆகும். எல்லா சக்திகளுக்கும் மூல சக்தியாக இருப்பவள்தான் ஸ்ரீவோம் ஆதிசக்தி. எப்படி இது ஸ்ரீவோம் என்று சொல்வோம்? ஒளி 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 ஒளி. ஒரு ஒளி இல்லாமல் இன்னொரு ஒளி உற்பத்தி ஆகாது. ஸ்ரீ, உதாரணத்திற்கு ஸ்ரீ என்று எடுத்துக்கொண்டால், இந்த பூ உலகம் என்று எடுத்துக்கொள்ளலாம். இந்த பூ உலகத்தினுள் பிரணவம் எனும் ஓம் எனும் ஓங்கார பிரணவம் உற்பத்தியானால்தான் அதிலிருந்து எல்லா ஜீவராசிகளும் அனைத்தும் உற்பத்தியாக முடியும். இல்லையில் அது எதையும் உற்பத்தி செய்ய முடியாததாகும். அதனால் ஸ்ரீ என்றால் பூ உலகம், ஓம் என்பது அதனுள் இருக்கும் பிரணவம், ஒன்றை உற்பத்தி செய்கிறது. உள்ளிருந்து உள்ளேயே உற்பத்தி செய்கிறது. ஸ்ரீ ஓம் என்னும் சப்த மாத்திரத்தை கொண்டவள் ஸ்ரீ ஓம் ஆதிசக்தி தேவி. தன்னிடம் பல கிரகங்கள் உறைகின்றன. தன்னிடத்திலிருந்து பல கிரகங்கள் மீண்டும் உருவாகுகின்றன. அனைத்தும் அடங்கும் இடம் அங்குதான். அனைத்தும் உருவாகும் இடமும் அங்குதான். பிந்து மண்டலம் எனும் கோட்டைத்தான் ஸ்ரீ ஓம் ஆதிசக்தியின் கோட்டையாக அமைகிறது. பிந்து மண்டலம் எனும் கோட்டைத்தான் ஸ்ரீ ஓம் ஆதிசக்தியின் கோட்டையாகிறது. இந்த பிந்து மண்டலத்தில்தான் ஒரு வகையில் பார்க்கும் பொழுது உற்பத்தியும் அதனுள் சேருவதுமாக இரண்டு செயல்களும் செய்யக்கூடிய இடமாக நிற்கிறது. பல கிரகங்கள் மண்டலங்கள் தோன்றுகின்றன. இந்த ஓங்காரம் என்பது சுலபமானது அல்ல. உதாரணத்திற்கு ஒருவர் இந்த ஓங்காரத்தை தன்னுள் பிரயோகப்படுத்தி தியானித்து வந்தால், ஒருவர் இந்த ஓங்காரத்தை தன்னுள் பிரயோகப்படுத்தி தியானித்து வந்தால் தங்கள் ஆத்மா அந்த பூமண்டலத்தை விட்டு வெளியே செல்லும் வாய்ப்பை அடைகிறது. இது தியான நிலை என்று சொல்வார்கள். இந்த தியான நிலை அவ்வளவு சுலபமாகவோ எளிதாகவோ பெற முடியாது. இந்த தியான நிலை ஏற்பட்ட பிறகு இந்த ஓங்காரத்தின் மூலம் மேல் நோக்கி செல்கிறார்கள். இந்த ஓங்காரத்தின் மூலம் மேல்நோக்கி செல்கிறார்கள். அப்படி மேல்நோக்கி சென்று கொண்டிருக்கும் பொழுது அங்கு உள்ள ஓங்காரத்தின் மூலம் பல அக்னி பிழம்புகள் இதனுள் சேரத் தொடங்குகிறது. பல அக்னி பிழம்புகள் இந்த ஓங்காரத்தினுள் சப்தமாத்திரம் இன்னொரு சப்தத்தை ஈர்க்கும். உங்களுக்கு சற்று புரியவில்லை என்றால் உங்கள் பாணியில் சொல்கிறேன். ஃப்ரீக்குவன்சி ரேஸ், அதாவது ஒரு உதாரணத்திற்கு ஒரு ரேடியோவை வைத்து கொண்டிருக்கிறீர்கள் என்று வைப்போம். அதில் ஒரு பாட்டு பாடுகிறது. அதே இன்னொருவரிடத்திலும் அதே ரேடியோவில் இன்னொரு ரேடியோவில் இதே பாட்டு பாடும் பொழுது கொஞ்ச நேரம் நாம் அங்கே பாடுகிறது என்று யோசிப்போம். ஆனால் உடனே ரெண்டும் ஒன்றாக கலந்துவிடும். இது பிராக்டிக்கல் தியரி. வேண்டுமென்றால் செய்து பார்க்கலாம், தெரியும். நாம் வகுப்பிற்கு போவோம். அப்படி இந்த ஓங்காரம் வளருகிறது. அதாவது சுற்றிருக்கும் அனைத்து சப்தமாத்திரத்தின் மூலம் வரக்கூடிய ஓங்கார சப்தங்கள் இந்த அக்னியினுள் சேருகிறது. அதாவது இந்த ஓங்காரத்தினுள் சேருகிறது. அக்னி என்பது நாம் இங்கிருந்து தவம் செய்து அதன் மூலமாக செல்லக்கூடிய அக்னி, ஆன்மா என்று கூறும். அது மேலே செல்ல அங்கே அங்கு இருக்கும் அந்த ஓங்காரத்தின் மூலம் அனைத்து அக்னிகளும் சேர்ந்து கொண்டே போகிறது. இதைத்தான் முறையாக சொல்வார்கள், அடியும் முடியும் இறைவனிடத்தில் காண முடியாது. ஏனெனில் இதன் தொடக்கம் எங்கே, இது எங்கே முடிகிறது என்பது தெரியாது. வளர்ந்து கொண்டே போய் நெருப்பு வளர்ந்தால் வெடிக்கும். வளர்ந்து வளர்ந்து அது பாகங்களாக சிதறுகிறது. அவை பாகங்களாக சிதறுகிறது. அது சிதறும் பொழுது பல சிதறுகளாகவும் மூன்று பெரிய நிலைகளாகவும் பிரிகிறது. இவை சப்தமாத்திரமான ஓங்காரத்தின் மூலம் அங்கிருந்து, அதாவது ஸ்ரீவோம் ஆதிசக்தியிடமிருந்து ஸ்ரீ எனும் ஒளி தொடங்குகிறது. இதன் மீது பாய பாயும் பொழுது இது குளிர்தன்மையை அடைய மண்டலங்களாக உற்பத்தியாகின்றன. இது குளிர்தன்மை அடைய மண்டலங்களாக உற்பத்தியாகின்றன. இந்த மண்டலங்களை இயக்க வேண்டுமல்லவா? இதற்கு இந்த பெரிய அக்னிகள் மூன்றாக இருக்கும். அவைதான் மும்மூர்த்தி அக்னிகளாக திகழ்கிறது. பார்த்தீர்களா? ஒரு சிறிய ஓங்கார மந்திரம் நம்மிடத்திலிருந்து நாம் அதை சீராக தியானித்து முறையாக எடுத்து வந்தால் அவையே மண்டலங்களை உருவாக்கும் என்றால், அவையே மும்மூர்த்திகளை உருவாக்கும் என்றால், எல்லாம் உள்ள அந்த தேவி மூல சக்தி எத்தனை உருவாக்கலாம்? அனைத்தும் அவளிடமிருந்து தொடங்குகிறது என்பது அந்த சப்தமாத்திரத்தின் மூலமும் ஒலியின் மூலமும். அப்படியென்றால் சப்தமாத்திரமும் ஒலியும் தானே முக்கியம், வேறு எதுவும் இல்லை. அதை நாம் சக்தி என்று அழைக்கிறோம். இந்த சப்தமாத்திரத்தையும் ஒளியையும் ஒன்றாக சேர்த்து சக்தி என்று அழைக்கிறோம். உதாரணத்திற்கு ஒருவருக்கு சரீரம் இருக்கிறது, மூச்சு இல்லை என்றால் அது பிரேதமாகும், மூச்சு இருந்தால் அது மனிதனாகும் அல்லவா? அதே போன்றுதான் இந்த எப்படி மனிதனை போன்று நாம் சொல்கிறோமோ அதே போன்றுதான் ஒளி ஒளி. ஸ்ரீ என்பது உன்னை அடையாளம் காட்டக்கூடிய உனது சரீரமாகும். இடைவேளை சிஷ்யர்களே, நமக்கு இன்னும் சுயோமை பற்றி தெரியாதல்லவா? எதற்கு சுயோம் சொல்கிறோம் என்று இதன் மகத்துவமே நான் நிறைய சொல்லலாம். சுயோம் தொடங்குகிறோம். இந்த ஸ்ரீ அதாவது உனது சரீரம் என்பது குறிக்கிறது உன்னுள் இயங்கும் ஓங்காரம். அந்த ஓங்காரமும் அதாவது உன்னுள் இயங்கும் ஓங்கார சக்தி ஓங்காரமும் இந்த ஸ்ரீயும் ஒன்று சேர்ந்து உன்னிடத்தில் ஆத்மபலமாக சக்தியாக திகழ்கிறது. உன்னிடத்தில் ஆத்மபலமாக சக்தியாக திகழ்கிறது. இதில் ஸ்ரீயே இல்லை என்றால் ஓங்காரத்தை உணர முடியுமா? ஓங்காரம் என்பது எங்கும் வியாபித்திருப்பது. ஸ்ரீ என்பது நம்முள் வியாபித்திருப்பது, நாம இருப்பது. இந்த ஓங்காரம் நம்முள் பிரயோகித்து நமக்கு சக்தியை தருகிறது. அதாவது விங்காரம், அதாவது நமது செயல்களுக்கெல்லாம் அவை துணை செய்கிறது. இந்த சரீரம் செய்ய வேண்டிய செயல்களுக்கெல்லாம் அந்த ஓங்காரம் துணை செய்கிறது. அப்படி என்றால் ஒன்றில்லாமல் மற்றொன்று இருக்கவே முடியாது. ஒளி இல்லாமல் இன்னொரு ஒளி இல்லை. இரண்டும் ஒன்றார கலந்தது தான் இந்த ஸ்ரீயோமினும் மூல மந்திரம். ரிஷிகளே, முனிகளே, தேவர்களே, இது பரம ரகசியமாகும். இந்த ஸ்ரீயோமை தேவர்களுக்கு உபதேசிக்கப்பட்டன. ஏனெனில் நீ சரீரப்பற்றின்றி ஞானப்பற்றுடன் இருக்க வேண்டும் என்பதற்காக. நாம் நம்மை குறித்து ஆலோசிக்கக்கூடாது. முற்றும் துறந்த மகா ஞானிகளுக்கு இந்த ஸ்ரீயோம் உபதேசிக்கப்படுகிறது. ஒன்றர ஒன்றுடன் நீ கலந்து செல். அப்படி இருக்க தன் உடலை பற்றி ஆலோசிக்காமல் தியானிப்பார்கள். தியானிக்கும் பொழுது உயர்நிலையை அடைகிறார். அதனால் இந்த மந்திரம் முக்கியமாகிறது. இவை அனைத்து மூல மந்திரங்களுக்கும் முக்கிய மூலகர்த்தாவாக விளங்குவதுதான் இந்த ஸ்ரீயோம் எனும் மந்திரம். என்ன நாம் ஜபிக்க வேண்டும்? ஒரு விதத்தில் பார்க்கும் பொழுது நம்முள் இருக்கும் சக்தியை நாம் ஜபிக்கிறோம். எப்படி ஜபிக்கிறோம்? நம்முள் இருக்கும் சக்தியை இரண்டாக பிரித்து பார்க்கிறோம். ஒன்று ஆத்மாவாகவும் இன்னொன்று சரீரமாகவும். ஒன்று பிரணவமாகவும் மற்றொன்று ஸ்ரீயாகவும் பார்க்கிறோம். இந்த எப்படி பாலினுள் தயிரும் தயிரிலிருந்து வெண்ணையும் பார்ப்பது போல், வெண்ணெய் நெய்யாகி நெய் பல உணவுகளுக்கு உபயோகமாகிறது, அதே போன்று இங்கே ஓங்காரத்தை மேலோங்க ஸ்ரீயை உணர்த்துகிறது. மேலோங்க மேலோங்க இந்த மண்டலங்களை எல்லாம் நாமே உற்பத்தி செய்கிறோம். யார் செய்கிறார் மண்டலங்கள்? சப்த மாத்திரங்கள், ஒளி மட்டுமே அங்கிருந்து வருகிறது. உற்பத்தியை நாமே செய்கிறோம். செய்து என்ன செய்கிறோம்? மீண்டும் அதனுள்ளேயே போய் அடங்கிக் கொள்கிறோம். இந்த தத்பதியம் அகம் பிரம்மாஸ்மி, இறைவனை உணர்வது என்பது இந்த ஓங்கார தத்துவத்தில் ஸ்ரீ எனும் தத்துவத்தை புரிந்து கொண்டால் அங்கே இறைவனை உணரலாம். அந்த ஓங்கார தத்துவத்தை உன்னால் உணர முடியும். சக்தி பிரவாகமாக உன்னுள் இருக்கும் அந்த ஆத்மாவை ஒருநிலைப்படுத்தி ஓங்காரம் எனும் சப்தம்தான் அந்த ஆத்மாவில் உரைகிறது என்பதை உணர்ந்து அந்த ஓங்காரத்தின் மூலம் நீ வெளியேற இந்த ஸ்ரீயான சக்தியான உடல் உனக்கு ஏதுவாக இருக்கிறது, உனக்கு உபகாரமாக இருக்கிறது. இல்லையில் ஓங்காரம் தனித்திருந்தால் அது உணர ஒன்றும் இல்லை. இதையே ஸ்ரீ என்பது சக்தியாகவும் இறைவியாகவும் ஓம் என்பது இறைவனாகவும் சொல்லப்படுகிறது. இருவரும் ஒன்று கலந்தால்தான் உலகம் என்றும் சொல்லப்படுகிறது. அப்படி பார்க்குங்கால் இதுவும் ஸ்ரீஓமைத்தான் குறிக்கிறது. தேவரகசியங்கள் என்பது முக்கியமான மந்திரமே ஸ்ரீஓம் என்பதுதான் தேவரகசியத்தின் முக்கிய மந்திரமாகும். தேவர்களும் மும்மூர்த்திகளுக்கும் எல்லோருக்குமே காலம் என்று உண்டு. காலங்கள் முடிவடைந்த பிறகு அவர்கள் அவ்விடத்தை விட வேண்டும் என்பதும் இருக்கிறது. அப்படி இருக்க இந்த மந்திரத்தை, அதாவது இவர்களுக்கு கொடுக்கப்பட்ட மூல மந்திரத்தை ஜபித்து இவர்கள் ஒரு மகாவிஷ்ணு உதாரணத்திற்கு பல மண்டலங்களை உற்பத்தியாக்குகிறார். ஒரு ருத்ரன் பல மண்டலங்களை உற்பத்தியாக்குகிறார். ஒரு பிரம்மா பல மண்டலங்களை தங்களுள் இருந்து மூன்று சக்திகளாக மீண்டும் பிரிந்து பல மண்டலமானவற்றை உற்பத்தி ஆக்குகிறார்கள். ஆனால் உற்பத்தி ஆனது ஒளி போதாது என்பதால் மூலசக்தியிடம் இருந்து அதற்கு ஒளி தந்து அதை உருவம் அமைப்பு கொண்டு வரப்படுகிறது. மண்டலங்களாகவும் கிரகங்களாகவும் சூரியன்களாகவும் பூமி போன்ற மண்டலங்களாகவும் கோள்களாகவும் அதனுள் இயங்கும் மனிதர்களாகவும் மிருகங்களாகவும் அனைத்துமாக இவை மூலத்திலிருந்து உற்பத்திக்கப்படுகிறது. அங்கிருந்துதான் அனைத்தும் செயல் தொடங்குகிறது. ஓங்காரத்தின் மூலம் பிரிப்பு பிரிவுகள் ஏற்படுகின்றன. ஆனால் அந்த பிரிவுகள் செயல்பட ஸ்ரீ மூலத்தில் இருந்து சக்தி வர அந்த சக்தியின் மூலம் மண்டலங்கள் உற்பத்திகள் உருவாகின்றன. நாம் வணங்கும் ஸ்ரீவோம் ஆதிசக்தி தேவி எங்கோ தொலைதூரத்தில் இருக்கிறாள். இருக்கிறாளா என்று பார்க்கும் பொழுது இல்லை என்றும் சொல்லலாம், இருக்கிறாள் என்றும் சொல்லலாம். அது யாராக இருக்க முடியும் என்று சொல்லு கேட்கும் பொழுது நானாகவும் இருக்கலாம், நாமாகவும் இருக்கலாம் என்று தோன்றும். ஏனெனில் அனைத்தும் அங்கிருந்து வருவதால் அங்கிருந்து வந்து இயங்குகிறோம். அங்கிருந்து வந்து நாம் இயங்குகிறோம். அதனால் மீண்டும் அங்கே செல்ல வேண்டும் என்றால் நிறைய தூரத்தில் இருந்து வந்த பிறகு அத்தனை தூரம் நாம் செல்ல வேண்டும் அல்லவா? அது அவ்வளவு சுலபமா என்ன? சாதாரண சின்ன பிரயாணமே நம்மால் முடியவில்லை. இத்தனை தூரம் பிரயாணம் செய்ய வேண்டும் என்றால் எத்தனை உதவிகள் நமக்கு தேவை. அதாவது இந்த அக்னி வளர வேண்டும், ஆத்மா வளர வேண்டும். அப்படி என்றால் வெளி உதவி தேவைதானே. இந்த அக்னி வளர்ந்து இது பிரிந்து விடும், வெடித்து விடும். நான் கோட்டைக்கு செல்ல வேண்டுமே என்றால் இது வெடிக்காமல் இந்த மூல மந்திரத்தின் மூலம் கோட்டையை நோக்கி செல்லலாம். இல்லையில் அவ்வளவு சுலபமாக செல்ல முடியாது. இந்த கோட்டைக்கு செல்ல வேண்டும் என்றால் இந்த அக்னி வளருகிறது. இந்த அக்னி வளரும் பொழுது இதற்கு ஏதுவாக துணையாக ஒரு பெரிய அக்னியை நாம் துணை காண வேண்டும். அதனால் மும்மூர்த்திகளே நியமிக்கப்பட்டிருக்கின்றன. இந்த மும்மூர்த்தியில் ஒருவர் துணை கொள்ளலாம். ஏனெனில் விஸ்வரூபியாக இருக்கும் அவர்கள் உன்னை மேலே தள்ள அவர்களால் முடியும். எப்படி தள்ளுவார்கள்? இந்த ஸ்ரீ எனும் மூலத்தை உனக்கு உபதேசித்து மேலே எடுத்து செல்வார். இங்கே நிற்கிறேன். சிஷ்யர்களே, நாம் எத்தனை பாக்கியம் பெற்றிருக்கிறோம், அந்த ஸ்ரீயோம் எனும் மூலத்தை தேவர்களும் மும்மூர்த்திகளும் தவம் செய்யக்கூடிய இரகசியத்தை நாம் சுலபமாக சொல்கிறோமே அல்லவா? நமது இஷ்ட தேவதையின் மூலம். அப்படி என்றால் நம்மிடத்தில் அந்த ஸ்ரீமந்திரம் இருக்கிறது, அது அவர்களிடத்திலும் இருக்கிறது. என்ன செய்வார்கள்? அதை மேலும் தள்ளிவிடுவார்கள். அதாவது அதை மேலும், அதாவது உதாரணத்திற்கு நீ 100 செய்தால் அவர்கள் 1000 செய்து அதனுள் சேர்த்து விடுவார். சிஷ்யர்களை, நாளை முதல் ஜபமே செய்ய வேண்டாம், என் இஷ்ட தேவதை ஜபம் செய்வார் என்று அமர்ந்து விடாதீர்கள். அது அல்ல அர்த்தம். நாம் எத்தனை ஜபம் செய்கிறோமோ அத்தனை கணக்கில் அவர்கள் நமக்கு அந்த ஸ்ரீயை சேர்த்து மூலத்தை பார்க்க நம்மை ஏதுவாக அழைத்து செல்கிறார். நமக்கெல்லாம் என்ன ஒரு பாக்கியம் இருக்கிறது பார்த்தீர்களா? நாம் பார்க்கும் பொழுது அந்த மும்மூர்த்திகள் தேவர்களுக்கு சமானம் தானே. நாமும் நமக்கும் கிடைத்திருக்கிறது அல்லவா? அதனால் அகங்காரம் கொள்ளக்கூடாது. இந்த அகங்காரத்தினால் தான் விளைவுகள் ஏற்படுகின்றன. இனி நமது கதைக்கு போவோம். இதுவரையில் உங்கள் எல்லோருக்கும் புரிந்ததா? சற்று கடினமானதுதான், ஆனால் யாரேனும் கேட்பின் ஸ்ரீ ஓம் என்றால் என்ன, ஓமில் தானே பிரணவத்தை உணர ஒரு சரீரம் இல்லை என்றால் அது உணர முடியாது என்பதை எடுத்து சொல்லத்தான் நாம் இருக்கிறோம். ஓங்காரம் எங்கும் இருக்கிறது, எதிலும் இருக்கிறது. அந்த ஓங்காரத்தை எப்படி ஐயா புரிந்து கொள்வாய்? நீ உயிருடன் நிற்கவில்லை என்றால், உனது சரீரம் இல்லை என்றால் ஓங்காரம் இருக்கிறது என்று ஒன்னால் சொல்ல முடியுமா? நீ என்பது அங்கே இல்லையே. ஸோ ஸ்ரீ இருந்தால்தான் அந்த ஓங்காரத்திற்கே ஒரு மதிப்பாகிறது. எங்கும் இருக்கிறது, எல்லாவற்றிலும் இருக்கும் சப்தமாத்திரம். ஒளி இல்லாமல் ஒளி இல்லை. அதே ஒளி வெறும் சரீரம் இருந்தாலும் அந்த ஓங்காரம் உன்னுள் இல்லை என்றால் அதுவும் பிரயோஜனமற்று போகிறது. இதை நாம் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். மும்மூர்த்திகளே, தேவர்களே, ரிஷிகளே, இவ்வாறு அந்த பிந்து மண்டலத்தில் மூலசக்தியானவள் வீற்றிருக்கிறாள். மூலசக்தியை பார்க்க வேண்டும் என்றால் அவ்வளவு சுலபத்தில் போக முடியாது. சொல்கிறேன், கேளுங்கள். இந்த பூமண்டலம் தொடங்கியது, 27 மண்டலம் கொண்ட இந்த பூமண்டலம் தொடங்கியது, 27 சூரிய மண்டலங்கள் உடையது. இது தொடங்கியது, இதிலிருந்து மும்மூர்த்திகள் வந்தன. மும்மூர்த்திகள் அக்னி பிழம்பிலிருந்து ரூபத்தை எடுக்கிறார்கள். அப்படி ரூபம் எடுக்கும் பொழுது மூலசக்தியிடமிருந்து ரூபம் ஏற்பட்டது. மும்மூர்த்திகளான திரு உருவங்கள் வந்தடைந்தன. இவர்கள் மூவரும் யோசிக்கிறார்கள், நாம் யார், நம்மை படைத்தது யார், நாம் எங்கிருந்து வந்தோம், நமது செயல்கள் என்ன என்று இவர்கள் யோசிக்கிறார்கள். அப்பொழுது ஒரு பூப்பல்லக்கு அங்கே வந்து நிற்கிறது. மும்மூர்த்திகளே, இந்த பூப்பல்லக்கில் ஏறிக்கொள்ளுங்கள், உங்களை அழைத்து செல்கிறேன். மூவருமே சிந்திக்கின்றனர், என்ன இது, எங்கிருந்து வருகிறது, யாராக இருக்கும்? இருப்பினும் நாம் போகலாம் என்று மூவரும் ஏறிக்கொள்கின்றனர். க்ஷணத்தில் அது ஒரு இடத்தில் போய் இறங்குகிறது. அங்கே பல கைகளும் பல உருவங்களும் கொண்ட விஸ்வரூபியாக பத்ரகாளி நின்று கொண்டிருக்கிறாள். பார்த்து இவர்கள் மூவருமே சற்று அசந்து போகிறார்கள். யாராக இருக்கும் என்று நினைக்க அங்கே பல்லக்கு இவர்களை இறக்கிவிட்டு மறைகிறது. யார் நீங்கள், எதற்காக இந்த கோட்டையை நாடி வந்தீர்கள், உங்களுக்கு என்ன இங்கே வேலை என்று அதிகார தோணியில் விஸ்வரூபியான பத்ரகாளி கேட்கிறாள். அவள் கேட்கும் கேள்விகளுக்கெல்லாம் இவர்கள் பதில் சொல்கிறார்கள். ஞான மார்க்கம் என்றால் என்ன என்று கேட்க ஞான மார்க்கத்தை பற்றி சொல்கிறார்கள். அதுதான் ஓங்கார தத்துவம் என்றால் என்ன எனும் தத்துவத்தை எடுத்து விளக்குகிறார்கள். நீங்கள் என் கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொன்னீர்கள். கோட்டை வாயில் உங்களுக்காக திறக்கப்படும், உள்ளே செல்லலாம் என்றனர். என்றாள் பத்ரகாள். உள்ளே இவர்கள் நுழைய மூவரும் பெண் வடிவம் மேற்கொண்டனர். ஆணிலிருந்து மூவருமே பெண்களாயினர். என்ன இது அதிசயம்! கோட்டையினுள் வந்ததும் பெண். தேவர்களே, ரிஷிகளே, முனிகளே, நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். ஆத்மாவை உணர்ந்தவர்களுக்கு ஆண் எனும் வாதமும் பெண் எனும் வேதமும் இல்லை. ஆண் பெண் என்பதெல்லாம் மனித ரீதியானது. இதை அப்பாற்பட்டவருக்கு எப்படியும் இருக்கலாம் எனும் தத்துவமே ஆகும். இங்கே ஆணோ பெண்ணோ எதுவும் இல்லை. எல்லாமே அந்த இடத்தில் சமானமானதுதான். இவ்வடிவத்தில் சென்றார் என்றால் இவ்வடிவத்தையும் அவர்கள் உணர வேண்டும். இரண்டு பாதைகளையும் உணர்ந்து கொள்வது தான் அந்த ஆத்ம தத்துவத்தின் பலனை தரும். இரண்டு பாதைகளையும் உணராமல் ஒன்றை மட்டும் உணர்ந்தால் ஆத்ம தத்துவம் முழுமையடையாது. இரண்டையுமே உணர்ந்து கொள்ள வேண்டும். அதனால் இங்கே ஆண் எனும் அகங்காரமோ பெண் எனும் மானவமோ கிடையாது. இரண்டும் சமானமானதுதான். இரண்டும் வேறல்ல. ஆத்ம ஞானத்தை உணர்ந்து கொண்டால் இரண்டும் வேறல்ல. ஆத்ம ஞானத்தை உணராதவனுக்கு இரண்டும் வேறாகிறது. இந்த ஆத்ம ஞானம் என்பது அவ்வளவு சுலபத்தில் கிடைப்பதும் அல்ல. நாம் எல்லாம் உணர்ந்து விட்டோம் என்றால் அது நிச்சயம் உணர்ந்தது அல்ல. ஏனெனில் ஒரு பெண்ணால் எப்பொழுதும் ஆண் வேடத்தில் தெரிய முடியாது, ஒரு ஆணால் எப்போதும் பெண் வேடத்தில் தெரிய முடியாது. இரண்டு ஞானத்தையும் உணர்ந்து இரண்டு உபாதைகளையும் உணர்ந்தவர்களால் தான் இவை அந்த சரீரம் எனும் பாட்டை விட்டு மேலோங்கி செல்கிறார்கள். இங்கே ஆத்மபோதனை தானே அன்றி பெண்ணோ ஆணோ என்பது அல்ல. அவர்கள் இதுவரையில் ஆணாக இருந்து உற்பத்தி ஆனார்கள். இனி பெண் என்றால் பெண் சக்தி எனும் எண்ணத்தை புரிந்து கொள்ள இங்கே உள்ளே பெண்ணாக வருகிறார். கோட்டையினுள் செல்கிறார்கள். நிறைய பெண்கள், நிறைய ரிஷிகள் ஆங்காங்கே தவம் அவரவர்கள் வேள்விகள் செய்து கொண்டிருக்கிறார்கள். யாரும் இவர்களை கவனித்ததாக தெரியவில்லை. நம்மை யாராவது கவனிக்காமல் விட்டால் நம்மால் சும்மாவாய் இருக்க முடியும்? சொல்லுங்கள் பார்ப்போம். நான் இருக்கிறேன் என்றாவது சொல்ல வேண்டும். இல்லையில் என்னை கவனிக்கவே இல்லை, அங்கே நான் ஏன் செல்ல வேண்டும் எனும் ஆணவம் நம்மிடத்தில் இருக்கும். இங்கே சபை கோட்டையில் நமது சக்தி சொல்கிறாள், சிவோ மாதிசக்தி, என் கோட்டையில் நீ ஒரு துச்சம்தான். இது அகங்காரத்தில் அல்ல, ஞானத்தில் சொல்கிறாள். எப்படி? உன்னை நீ மறந்தால்தான் என்னை உன்னால் காண முடியும். எழுதி கொள்ளுங்கள். உன்னை நீ மறந்தால்தான் என்னை உன்னால் காண முடியும். ஸ்ரீ ஓம் ஸ்ரீ எனும் அந்த சக்தி உன்னுள் இருப்பதால் நீ அதை மறந்துவிட வேண்டும். ஓங்காரத்தை நினைத்தால்தான் ஸ்ரீயான நான் எதிரில் உனக்கு பிரகடனம் ஆவேன். இல்லையில் சுலபம் அல்ல. என்னை அவ்வளவு சுலபத்தில் உன்னால் தரிசிக்க முடியாது. அதனால் இவர்களை யாரும் கவனிக்கவில்லை. ஏதோ ஒரு ஜந்து யாரோ ஒருவர் யாரோ போகிறார்கள் என்று அவரவர்கள் அவரவர்கள் பணியில் இருந்தார்களே அன்றி, இங்கே உணர்த்துவது என்ன? உன்னை கவனிக்க வேண்டும் என்று நீ கருதாதே, உன்னை மறந்துவிடு, என்னை நினைத்து வா. உன்னை மறந்துவிடு, என்னை நினைத்து நீ வா. ஜபமே முக்கியமானதாயிற்று அன்றி. நீ எப்படி இருக்கிறாய், நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய் என்பது இங்கே முக்கியமானது அல்ல. உன்னை மறந்துவிடு. கோட்டையினுள் வந்தால் நாம் நம்மை மறந்துவிட வேண்டும். சாத்தியமா? நாம் அப்போதுதானே நம் உடலை பற்றியே யோசிக்கிறோம். அம்மா எனக்கு கால் வலிக்கிறது, கை வலிக்கிறது, உடல் வலிக்கிறது என்று எங்கே மறக்கிறோம்? இது கர்மவசத்தால் ஆனவை. அதை மறந்தால் அவள் பாதத்தில் நாம் விழுவோம் என்னும் தெளிவான ஒரு எண்ணம் இருந்தால் நம்மை நாம் மறந்து விடுவோம் அல்லவா? அங்கே தெளிவு இல்லை நம்மிடத்தில் என்பது தெரிகிறது. உள்ளே நுழைந்த பிறகு யாரும் தன்னை கவனிக்கவில்லை, அதாவது நான் இவர்களை விட தாழ்மை, அதாவது நான் இன்னும் உயர்ந்து இருக்கவில்லை, இன்னும் உயர வேண்டும். அந்த இடத்தில் ஒரு வேலை கிடைக்க வேண்டும் என்றால் அவ்வளவு சுலபமா? யோசித்து பாருங்கள். ஒரு பெரிய இடத்தில் நமக்கு ஒரு வேலை கிடைத்தால் நாம் யாரையாவது மதிப்போமா? ஆ, அங்கே உட்கார், வருகிறேன் என்று தானே சொல்வோம். அது அல்ல, இவர்கள் அப்படி சொல்லவில்லை. இவர்கள் என்ன சொல்கிறார்கள்? உன்னை மறந்து உள்ளே போ, எங்களை பார்க்காதே, அதாவது உன் கவனம் எங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடாது, உன் கவனம் நாங்கள் என்ன செய்கிறோம். நம் கவனம் எங்கே? உள்ளே வந்தவுடன் இவர்கள் என்ன செய்கிறார், அவர் என்ன செய்கிறார், இது என்ன நடக்கிறது, இது என்ன என்று தானே கேட்போம். அது நமது இயல்பு அல்லவா? உன் கவனம் ஏதிலும் இருக்கக்கூடாது, எங்கள் மீதும் நீ கவனிக்காதே. என்னவோ செய்கிறோம், என்னவோ போகிறது, நீ உள்ளே செல். உன் கவனம் கடிவாளம் கட்டிய குதிரை போல் நேரான அந்த மூலசக்தியை மட்டுமே தியானிக்க வேண்டும். வேற நீ எது நினைத்தாலும் என்ன ஆகும்? உடனே கோட்டையிலிருந்து நீ கீழே வந்து விடுவாய். அதுதான் அதிசயம். இவர்கள் என்ன செய்கிறார் என்றால் அதே தொழிலாக வேறு ஒரு கிரகத்தில் நீ ஆரம்பிப்பாய். அவ்வளவுதான், முடிந்தது. நீ கோட்டைக்கு போயும் தரிசனம் இல்லாமல் திரும்பிவிட்டாய் என்பதாகும். இங்கே மூர்த்திகள் இவர்களை எதுவும் கவனிக்கவில்லை. நம்மை கவனிக்காவிட்டால் போகிறார்கள். அவர்கள் பணி, அவர்கள் நம் பணி. நாம் வந்தது இதற்காக, அதை நாம் செவ்வன செய்து முடிப்போம் என உள்ளே செல்கிறார்கள். நாம் எதற்காக வருகிறோம்? மூலத்தை பார்க்க. மூலம் எப்படி இருக்கும் என்று நமக்கு தெரியுமா? தெரியாதே. அந்த மூலம் எப்படி இருக்கும் என்று தெரியாது. சரி, அங்கே பார்க்கும் பொழுது முதலில் மகாலட்சுமி செல்வத்தை கொழிந்து மிகவும் அற்புதமாக அழகாக காட்சி தருகிறார். மூவரும் பார்க்கிறார்கள், செல்வத்தை அள்ளி கொட்டிக்கொண்டே இருக்கிறாள். தன் செயலிலிருந்து எந்த மாற்றமும் இல்லாமல் மெல்லிய புன்னகையுடன் உட்கார்ந்து கொண்டிருக்கிறாள். பார்த்து தரிசிக்கிறார்கள். ஆஹா, நாம் தேடி வந்தது இந்த சக்தி அல்ல. இது ராஜசம், அதாவது அள்ளித்தரக்கூடியது. நமக்கு எதுவும் வேண்டாமே, இது நம்மை ஒரு சோதனைக்குள் ஆக்குவது. நமக்கு எதுவுமே வேண்டாம், அந்த மூலசக்தியை மட்டுமே நாம் காண வேண்டும். மூவரும் மகாலட்சுமியை வணங்கிவிட்டு, அம்மா தாயே கருணகடாட்சி, நாங்கள் மூல தேவதையை சந்திக்க, அதாவது தரிசிக்க வந்திருக்கிறோம், உன் அனுக்கிரகம் தேவை. சிஷ்யர்களே, எப்போதும் நாம் வேண்டும் பொழுது என்ன கேட்கிறோம்? செல்வத்தை கொடு, இதை கொடு என்று அல்ல, மூலத்தை பார்க்க வேண்டும் என்று நீ துணையாக இரு. நமது இஷ்ட தேவதையிடம் அப்படித்தான் கேட்க வேண்டும். மூலத்துடன் நான் கலக்க, மூலத்துடன் நான் இருக்க, நீ எனக்கு துணையாக இருக்க, வேறு எந்த மந்திரத்திலும் தேவையில்லை, இவை போதும். அதனால் அவர்கள் லக்ஷ்மியை பார்த்து மூலம் தரிசிக்க வேண்டும், அனுகிரகம் செய்வாய் தாயே என்கிறார்கள். உடனே அவள் மறைகிறாள். சற்று தொலைதூரம் போகிறார்கள். வெண்ணொளியில் அங்கே மா சரஸ்வதி வீற்றிருக்கிறாள். வீணை மீட்ட மெல்லிய புன்னகையில் பார்த்து கொண்டே இருக்கிறாள். இவர்கள் பார்த்ததும் இது ஞானமாக இருக்கும் என்று நினைக்கிறோம். நம்மிடத்தில் இருந்த சீயனும் அனைத்தும் அங்கே தந்துவிட்டோம். ஓமேனும் பிரணவத்தை இங்கே கொடுத்து விட வேண்டும். எத்தனை அழகாக இருக்கிறது! ஸ்ரீயை அங்கே கொடுத்து விட்டோம் லக்ஷ்மியிடம், மகாலட்சுமியிடம். ஓமை இந்த மகாசரஸ்வதி, ஓமெனும் ஞான தத்துவத்தை இந்த மகாசரஸ்வதியிடம் ஒப்படைக்க வேண்டும். தாயே, மகாசரஸ்வதியே, ஞானம், அதாவது மூலத்தை தரிசிக்கும் பொழுது ஞானமும் தேவை அல்லவா? அவ்வளவு சுலபத்தில் நம்மால் தேவியை தரிசிக்க முடியுமா என்ன? தரிசிப்பது என்பது, உதாரணத்திற்கு இந்த இடத்தில் இந்த ரூபத்தில் இறைவன் தான் வந்திருக்கிறான் என்று உங்களால் ஊர்ஜிதப்படுத்தி சொல்ல முடியுமா? சிஷ்யர்களே, ஒரு வேடிக்கைக்காக சொல்கிறேன். உங்கள் தொலைக்காட்சியிலோ அல்லது அதற்குரிய சினிமா காட்சிகளிலோ இறைவன் என்றால் இப்படித்தான் வர வேண்டும் என்று நியமனம் தெருக்கூத்துகளில் வைத்தார்கள். ஆனால் அது நியமனம் அல்ல, அப்படி வரவும் மாட்டார்கள். அப்படி வந்தால் அதை உணரும் பக்குவம் நமக்கு இருக்கிறதா? எப்படி வந்தாலும் அதை நாம் உணர வேண்டும். அந்த பக்குவம் ஞானம் என்பது உனது சரீரத்தை விட்டு ஓங்காரத்தை பார்க்கும் பொழுது, ஓங்காரம் வளர்ந்தால்தான் அடுத்து எதிரே வரும் ஓங்காரத்தை உன்னால் உணர்ந்து கொள்ள முடியும். இல்லையில் எதிரே வரும் ஓங்காரத்தை உன்னால் உணர்ந்து கொள்ள முடியாது. எந்த ரூபத்திலும் வரலாம் இறைவன். அதனால் இங்கே ரூபம் முக்கியம் அல்ல, ஓங்கார பிரணமமான ஞானத்தையும் ஒப்படைத்து விடுகிறோம். நாங்கள் ஒன்றுமில்லை, நாங்கள் ஒன்றுமில்லை என்ற நிலைக்கு வருகிறோம். அந்த நிலைக்கு வரும் பொழுது மகா சரஸ்வதியும் மகாலட்சுமி இருவரும் காட்சி தர, அங்கே தேவர்கள் போன்று பல ஒளிகள் சூழ்ந்திருக்க, நடுவில் சிறிய ஒளியாக இருந்து வளர்ந்து கொண்டே பெரிய ஒளியாக உருவமாக 15 கரங்கள் கொண்டு திரிசூலத்துடன் ஆபரணங்களுடன் ஆயுதங்களுடனும் சிவம் மகாசக்தி காட்சி அளிக்கிறார். உங்களை மறந்து என்னை நாடி வந்தால் நான் அனைத்து அனுகிரகமும் செய்கிறேன், எனது திருகாட்சி அப்போதுதான் உங்களுக்கு கிடைக்கும் என்று வாக்களிக்கிறார். தாயே தயாபரி, எங்கும் வியாபித்திருக்கும் தேவி, உன் திருவருளே நாங்கள் வேண்டி வந்தோம். நீ எங்கும் இருக்கிறாய், எதிலும் இருக்கிறாய், தூணில் இருக்கிறாய், துரும்பில் இருக்கிறாய், எவையும் யாவும் உன்னுடையதாகும், எவையும் முன் இயக்கமின்றி நடவாது. தாயே தேவியே எங்களுக்கு அருள்வாளிக்க வேண்டும், கருணை கூர்ந்து எங்கள் பணிகள் என்ன என்று கட்டளையிட வேண்டும். அப்பணிகளை நாங்கள் செவ்வன செய்ய உன் துணையும் வேண்டும். ஜெகன்மாதா, எங்களையெல்லாம் ஆட்கொண்ட ஆண்டருளிய தேவியே, உன்னை மனதார வணங்குகிறோம் என்று இந்த மும்மூர்த்திகளும் வணங்குகிறார்கள். விஸ்வரூபியாக அனைத்தையும் வியாபித்திருக்கும் தேவி, 15 வயது இளம் பெண் போல் பச்சை பட்டாடை உடுத்தி அழகாக ஒரு சூலத்தை ஏந்தி மறுகையில் அபயாஸ்தத்துடன் மெல்லிய சிறிய புன்னகையுடன் வைர கிரீடம் மின்ன மாணிக்கங்கள் ஜொலிக்க, உடல் முழுவதும் ஆபரணங்களாக பூ உலகம், அதாவது 7, 14 எத்தனை உலகங்கள் இருக்கிறதோ அத்தனை உலகங்களும் தனது ஆபரணமாக அமைத்து, அந்த ஆபரணங்கள் ஒவ்வொன்றும் மின்னுவது, ஒவ்வொரு மண்டலங்கள் மின்னுவது போல் மின்னி, அந்த மண்டலத்தினுள் ஒவ்வொரு ஓங்கார ஆத்மாக்கள் மின்னுவது போல் மின்னிக்கொண்டே நிற்கிறாள். பார்க்கத்தான் முடியுமா, அல்லது பார்க்க கண்கள் தான் போதுமா? எத்தனை கண்கள், எத்தனை வேண்டும் நமக்கு? அத்தனை கண்கள் இருந்தாலும் எங்கே எதை பார்த்தோம், எதை பார்க்கவில்லை? நம்மால் முழுவதும் மலர்ந்து பார்க்க முடியாது. நம் பார்வைக்கெல்லாம் அப்பாற்பட்ட ஒரு சக்தியின் பார்வை, அந்த சக்தியும் அவள் கொடுத்தால்தான் நம்மால் அதை பார்க்க முடியுமே அன்றி, அவள் இல்லாமல் அதுவும் பார்க்க முடியாது. அவளது அந்த அபயாஸ்தத்தில் நன்றாக பார்க்குங்கால் ஸ்ரீ ஓம் எனும் சப்தமும் ஒளியும் உற்பத்தியாய்கொண்டே இருக்கிறது. அபயாஸ்தத்தில் ஸ்ரீ ஓம் எனும் சப்தமும் ஒளியும், அதாவது வெளிச்சமும், வெளிச்சம் வந்தால்தானே அந்த ஓங்காரத்தை உணர முடியும், இரண்டுமாக ஒளித்து கொண்டே இருக்கிறது. அதை இவர்கள் கண்கூடு பார்க்கிறார்கள். ஆஹா, என்ன ஒரு கருணை அம்மா, எங்கள் மூலமந்திரம் இதுவாக எடுத்துக்கொள்கிறோம். ஆம், எங்கிருந்து குரல் வருகிறது? இவள் பேசுவாளா என்ன? பார்த்தால் பேசுவது போலே தெரியவில்லை. மெல்லிய அழகிய குரல். எங்கிருந்தோ ஒலிக்கிறது. நாம் சிஷ்யர்களை இங்கே கேட்கும் போது எங்கிருந்தோ ஒலிக்கிறது. ஆனால் விந்து மண்டலத்தில் அவள் பக்கத்தில் இருப்பவருக்கே எங்கிருந்தோ ஒலிக்கிறது குரல். எங்கிருந்தோ குரல் ஒலிக்கிறது. மூர்த்திகளே, நீங்கள் உங்கள் 27 மண்டலங்கள், சூரிய மண்டலங்கள் கொண்ட கிரகங்களை உற்பத்தி செய்து இருக்கிறீர்கள். மேலும் என்னிலிருந்து 3 சக்திகளாக உங்களுக்கு கிடைக்கும். அதன் மூலம் செயல்களை செயல்படுத்துவீர்கள். ஆக மற்றவை உங்களிடமிருந்து சிதறியவைகள் மண்டலங்களாகவும் தேவர்களாகவும் சப்த ரிஷிகளாகவும் உருவாகட்டும். நான் அவையெல்லாம் உருவாக்கி தருகிறேன். இந்த மண்டலங்களை நீங்கள் ஆட்சி செய்வீர்கள். இந்த குரல் எங்கிருந்து வருகிறது? இவளை பார்த்து கொண்டே இருக்கலாம் போல் இருக்கிறதே. இத்தனை அழகான வடிவம், இத்தனை ரம்யமான ஒரு காட்சி விட்டு விலகவா வேண்டும்? நாம் போய் ஆட்சியா செய்ய வேண்டும். தேவையா நமக்கு? மூவரும் ஒரே நேரத்தில் சிந்திக்கின்றனர். இதை விட வேறு என்ன வேண்டும் நமக்கு? ஆனால் கட்டளையிடுவதோ அந்த தாயல்லவா. கட்டளையை மீற முடியுமா? ஏதோ ஒரு காரணம் இருக்கத்தானே செய்யும். மூவரும் யோசிக்க. நீங்கள் யோசிப்பது புரிகிறது. இருந்தாலும் வந்ததன் நோக்கம் ஒன்றல்லவா? அந்த நோக்கத்தின்படி நான் யார், எங்கே பிறந்தேன், எதற்காக பிறந்தேன், என்னை உற்பத்தி செய்தது யார் என்று யோசித்தீர்கள் அல்லவா? யாமே உங்களை பிறப்பித்தோம் என்பதை உணர்த்தத்தான் அழைத்தேன். உணர்ந்து கொண்டீர்கள் அல்லவா? உங்களுள், உங்களினுள் நான் சக்தியாக உணர உயர்ந்து வருவேன், உங்களை பாதுகாப்பேன் என்று தேவி அருள்வாக்கு அளிக்க இவர்கள் மூவரும் திகைத்து நிற்கின்றனர். எங்கோ ஏதோ இடத்தில் இருக்கும் நான் இத்தனை தூரம் நம்மை அழைத்தாள் என்றால் இனி இதற்கு மேல் என்ன வேண்டும்? நமக்கு துணையாகவும் இருக்கிறேன் என்று கூறுகிறாளே. ஆஹா, இதைவிட வேறு என்ன பாக்கியம் வேண்டும் நமக்கு? தாயே, உனது மந்திரத்தையே நாங்கள் சித்தையாக ஜபிக்கிறோம். எங்களுக்கு அருள் செய்ய வேண்டும். அவ்வப்போது எங்களுக்கு துணை செய்ய வேண்டும். மும்மூர்த்திகளே, கவலைப்படாதீர்கள். எனது சக்தியும் அவ்வப்போது அங்கே தோன்றி உங்களுக்கு உதவியாக இருக்கும். எதை பற்றியும் யோசிக்காமல் நீங்கள் உங்கள் பணிகளை செய்ய தொடங்குங்கள் என்று ஆசீர்வதித்தார். சன நேரத்தில் இவர்கள் கனவு போல் இருந்தது பூமண்டலத்திற்கு, அவர்கள் உலகத்திற்கு வந்துவிட்டார்கள். சிவம். ஓ
சாந்தி சாந்தி. சன்னோ மித்ர சம்பருண சன்னோ பவத் பத்யமா சன்னோ இந்திரோ பிரஹஸ்பதி சன்னோ விஷ்ணு ருத்ரம. நமோ பிரம்மணே நமஸ்தே வாயு. த்வமேவ பிரத்யக்ஷம் ப்ரஹ்மாஸி த்வமேவ பிரத்யக்ஷம் ப்ரஹ்ம வதிஷ்யாமி. சத்யம்.